முதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். செய்தித்தாள் வாசிப்பு அப்படிங்கிறது பலருக்கும் காலையோட ஒரு ஆரம்பமாக இருக்குங்க. விளையாட்டு, புவியியல், அறிவியல், பொழுதுபோக்கு இந்த மாதிரி பல்வேறு வகையான தகவல்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆதாரமாக இருக்கிறது செய்தித்தாள் மட்டும்தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் மயமாக்கத்தில் செய்தித்தாளோட பயன்பாடு நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வந்துருச்சு. இந்த நவீன உலகத்தில் செய்தித்தாளோட முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா குறைச்சி தான் மதிப்பிடப்படுது. ஏன் அப்படின்னா இணைய பயன்பாடுகள் அதிகம் வந்ததால். அந்த வகையில் இன்னைக்கு வந்த தேசிய செய்தித்தாள் தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரி ஆங்கிலத்துறை விரிவுரையாளர் திரு டாக்டர் எஸ் கணேசன் அவர்கள் செய்தித்தாளின் முக்கியத்துவமும் அவசியமும் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடனுரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ப்ரொஃபசர் எஸ் கணேசன், ஆங்கிலத்துறை விரிவுரையாளர், மாட்சிமை தங்கிய மன்னர் கல்லூரி, புதுக்கோட்டை. உங்களிடையே இன்று தேசிய செய்தித்தாள் தினம் பற்றி பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் நம் இந்திய அளவுல தேசிய செய்தித்தாள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
இன்றைய தினம் வந்து தேசிய செய்தித்தாள் தினமாக வந்து கொண்டாடப்படுகிறது. இது வந்து எதனால் வந்து கொண்டாடப்படுகிறது?
இந்த இந்திய செய்தித்தாள் தினமானது இதை கொண்டாடுறது முக்கியமான காரணமே இந்தியாவில் செய்தித்தாள்களின் வருகை, செய்தித்தாள்களின் அறிமுகம், இதைத்தான் நம்ம கொண்டாடுறோம். செய்தித்தாள்கள் வந்து இந்த தினத்துல தான் இந்தியாவில் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் முதன் முதல்ல உங்களுக்கு இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட செய்தித்தாள் என்னன்னா ஜேம்ஸ் ஹிக்கி. அவர் இங்கிலீஷ்காரர் தான், இருந்தாலும் வந்து ஜேம்ஸ் ஹிக்கி அச்சிட்டு வெளியிட்ட பெங்கால் கெசட். பெங்கால் கெசட்டுங்கிறது தான் இந்தியாவில் முதன் முதல்ல வந்த செய்தித்தாள். அவர் வந்து உங்களுக்கு அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், 1911 வரைக்கும் கல்கத்தா தான் நம்ம நாட்டுக்கு தலைநகரம் இருந்தது. ஸோ அதனால கல்கத்தாவை மையப்படுத்தி தான் எல்லாம் நடந்துச்சு. இந்த ஆங்கிலேயர் முத முதல்ல இந்த பெங்கால் கெசட்னு செய்தித்தாளை வெளியிட்டார். அதனை நினைவு கூறும் விதமாகவும் இன்றைக்கு இந்திய செய்தித்தாள் தினத்தை நாம் கொண்டாடி கொடுக்கிறோம்.
செய்தித்தாள் ஆரம்ப காலகட்டத்தில் எந்த அளவுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சு?
நிச்சயமா சார், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய விடுதலை போராட்டமும் இந்திய செய்தித்தாள்களோட வரலாறும் சுதந்திர போராட்ட வரலாறும் செய்தித்தாள் வரலாறும் கிட்டத்தட்ட ஒன்றுன்னு நம்ம தாராளமாக சொல்லலாம் சார். இன்னும் சொல்ல போனால் விடுதலை வேட்கையினால் உந்தப்பட்ட எத்தனையோ உங்களுக்கு தேசபக்தர்கள் காந்திஜியிலேருந்து ஆரம்பித்து மற்றும் தன்னலமற்றவர்கள் அவங்களெல்லாம் தான் இன்னும் சொல்ல ஐகாசை போட்டு பல்வேறு செய்தித்தாள் நடத்தினாங்க. முதலாவதாக உதாரணத்திற்கு நம்ம தேசப்பிதா காந்தியடிகள் கூட யங் இந்தியா, நவஜீவன் அந்த மாதிரி எல்லாம் அவர் செய்தித்தாள்களை நடத்தி இருக்கிறார். அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டில் வந்து தினமலர் திரு ராமசுப்பையர் ஆரம்பிச்சாரு, தினமணி திரு டி எஸ் சொக்கலிங்கம் அவர்கள் அதன் முதல் ஆசிரியர், பிறகு ஏ என் சிவராமன்கிற புகழ்பெற்ற ஆசிரியர்லாம் இருந்தாங்க, தற்சமயம் திரு வைத்தியநாதன் இருந்து வருகிறார். அதே போல தினத்தந்தி மிகவும் புகழ்பெற்ற சீபா ஆதித்யநாத் அவர்கள் ஆரம்பித்து உங்களுக்கு அதிக சர்க்குலேஷன் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை. அந்த மாதிரி இன்றைக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் தமிழ்நாட்டில் அப்புறம் இந்தியாவில் ஏகப்பட்ட செய்தித்தாள்கள் உங்களுக்கு வெளிவருகின்றன. தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்ட தினமலர், தினமணி, தினத்தந்தி, தினகரன், மாலை முரசு, தமிழ் முரசு, உங்களுக்கு மாலை மலர், இப்படி எத்தனையோ பத்திரிகைகள் தமிழில் வருது. ஆங்கிலத்தில் எடுத்துக்கொண்டால் கூட உங்களுக்கு த ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், டெக்கான் கிரானிக்கல், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இப்படி எவ்வளவோ வந்து கொண்டிருக்கிறது. த மிரர், உங்களுக்கு தமிழ்ல அதே மாதிரி மக்கள் குரல் அப்படி ஒரு பத்திரிகை கூட வந்து கொண்டிருக்கிறது. அதை தவிர உங்களுக்கு இன்னும் நான் சொல்ல வர்றது பெரிய பெரிய நகரங்கள்ல அந்த நகரங்கள்ல வர்ற நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் கூட ஸ்பெஷலா பேப்பர்லாம் வருது. உதாரணத்துக்கு ஈவினிங் மெட்ராஸ் அப்படின்னு பேப்பர் வருது, அடையாறு டைம்ஸ் அப்படின்னு பேப்பர் வருது, ஸ்ரீநகர் டைம்ஸ்னு பேப்பர் வருது. அதே மாதிரி மும்பையில் நான் பார்த்திருக்கிறேன், மும்பையில் வந்து 12 மணிக்கு ஒரு மத்தியான டயத்தில் மிட் டே அப்படின்னு ஒரு பேப்பர் வரும் மும்பையில். அந்த மாதிரி சாங்கிக்கு அதே மாதிரி ஈவினிங் பேப்பர்ஸ் இருக்கு. நான் சொன்னதை போல நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் எடுத்துட்டாலும் தினமலர், தினமணி, தினத்தந்தி, இதெல்லாம் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு சமூகத்தின் வளர்ச்சிக்காக ஆரம்பிக்கப்பட்ட இதழ்கள். அதே மாதிரி தான் சுதேச மித்திரன், அது முக்கியமானது, அதை நம்ம மறக்கக்கூடாது. சுதந்திர போராட்ட காலத்தில் சுதேச மித்திரன் பத்திரிகை வந்து அதில் பாரதியார் கூட அதில் பணியாற்றி இருக்கிறார். அது ஒரு முக்கியமான பத்திரிகை. அதனை திரு ஜி சுப்பிரமணிய ஐயர் என்பவர் ஆரம்பித்திருந்தார். பின்னாளில் ஹிந்து பத்திரிகையை ஆரம்பித்த முதல் ஆசிரியரும் கூட அவர் தான். அதே போலத்தான் சுதந்திர சங்கு, சுதந்திர சங்குன்னு ஒரு பத்திரிகை, சங்கு சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் சுதந்திர வேட்கையில் ஆரம்பித்த பேப்பர் அது. ஆங்கிலேயர்களுக்கு ஏற்றாப்புல இந்த பத்திரிகைகள் எல்லாம் வந்து தன்னுடைய செய்திகளை, குறிப்பாக சுதேச மித்திரன், சுதந்திர சங்கு, இதெல்லாம் தன்னுடைய கருத்துக்களை வந்து சுதந்திர கனல் கக்கும் தலையங்கங்கள், செய்திகள், சுதந்திர வேட்கையை ஊட்டும் செய்திகளை எல்லாம் அதுல வெளியிட்டு இருக்கு. பாரதியார் கவிதைகள் எழுதியிருக்காரு, கட்டுரைகள் எழுதியிருக்காரு. இது ஒரு உதாரணம். இன்னொன்று கூட சொல்லுவாங்க, உங்களுக்கு செய்திகளை, அதாவது ஒரு சக்சஸ்ஃபுல் வெற்றிகரமான பத்திரிகைக்கு லட்சணங்கள் பார்த்தீங்கன்னா, செய்திகளை முந்தி தர வேண்டும், அதே சமயத்தில் கரெக்டாக தர வேண்டும். அதுல வந்து பொய்மை இருக்கக்கூடாது, நடுநிலைமை தவறக்கூடாது. செய்திகளை விரைவாக தருவது, நேர்மையாக தருவது, நடுநிலைமையோடு இருப்பது, சுவையாக தருவது, இதெல்லாம் தான் ஒரு வெற்றிகரமான ஒரு செய்தித்தாளோட லட்சணங்கள், இலக்கணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனாலதான் உங்களுக்கு இன்னும் கூட சொல்லுவாங்க, செய்திகளை சுவையா தரணுங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு சொல்லவட, When a dog bites a man, it is not news. But when a man bites a dog, it becomes news. அதாவது நாய் மனிதனை கடித்த அது செய்தி அல்ல, மனிதனை எங்கேயாவது நாயை கடித்து விட்டானே என்ற செய்தி வந்தாலும் அதை உடனே போடணும், எல்லாரும் படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போலத்தான் நமது சமூகத்தில், விளையாட்டில், திரையுலகில், அரசியல் வாழ்க்கையில் புகழ்பெற்றவர்களை பற்றி எல்லாமே நம்ம வாசகர்கள் வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, யார் என்ன பண்ணிட்டு இருக்கா, அடுத்து என்ன அப்படிங்கிறப்பல இப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு தீனி போடுவதாக இன்றைய செய்தித்தாள்கள் உங்களுக்கு பலவிதமான செய்திகளை அவர்கள் உங்களுக்கு தர்றாங்க என்பதெல்லாம் நம்ம. அதே மாதிரி இப்ப சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி, சுதந்திர போராட்டத்துக்கு பின்னும் உங்களுக்கு நியூஸ் மீடியா, பிரிண்ட் மீடியா, செய்தித்தாள்கள் என்ன சொல்லலாம், பிரிண்ட் மீடியா. இன்னும் சொல்ல போனா மீடியாங்கிற வார்த்தையை உலகத்தை ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பிரிண்ட் மீடியா, இன்னொன்னு எலக்ட்ரானிக் மீடியா. பிரிண்ட் மீடியாங்கிறது செய்தித்தாள், வார இதழ்கள். எலக்ட்ரானிக் மீடியான்னு எடுத்துட்டா நீங்க வந்து ரேடியோ, டிவி, இன்னைக்கு என்னமோ வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு, மொபைல் வந்துருச்சு, அதெல்லாம் சொல்லலாம். பல்வேறு விதமா உங்களுக்கு செய்தி ஊடகங்கள் வந்து ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு, இப்ப செய்தின்னு எடுத்துக்கிட்டா நம்ம வந்து செய்தி களஞ்சியம் வந்து அது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி. அதாவது எல்லா விதமான செய்திகளும், எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் சமுதாயத்தில் டெய்லி ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்கேயோ ஒரு விபத்து நடக்குது, ஒரு விளையாட்டுப் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு அரசியல் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு அறிவுபூர்வமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது, இல்லை திரைப்படத்துறை சம்பந்தமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு இடத்துல புயல் அடித்துக் கொண்டிருக்கிறது, இன்னொரு இடத்தில் வறட்சி மக்களை வதைத்து கொண்டிருக்கிறது, இப்படி உலகம் முழுக்க ஒவ்வொரு வினாடியும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றை எல்லாம் தருவதுதான், உடனே தருவதுதான் உங்களுக்கு வந்து செய்தி ஊடகங்களின் வேலை. அதனாலதான் இப்ப ஏதாவது ஒரு பத்திரிகையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில பக்கங்கள்ல அரசியல் செய்திகள், இன்னும் இப்ப நம்ம ஊர் தமிழ் ஊடக இந்த பேப்பர் எடுத்துட்டீங்கன்னா குறிப்பிட்ட அந்த மூன்றாவது பக்கம், நான்காவது பக்கம் பாத்தீங்கன்னா லோக்கல் நியூஸ், இப்ப புதுக்கோட்டையில முழுக்க நடந்தது என்ன, திருச்சியில முழுக்க நடந்தது என்ன, அந்த மாதிரி அந்தந்த எடிஷன்ல அந்தந்த நியூஸ் எல்லாம் தர்றாங்க. அப்பதான் அந்த ஊர் மக்கள் அந்த பத்திரிகையை அதிகம் விலை கொடுத்து வாங்குவாங்க. அப்படி பிறகு உங்களுக்கு தெரியும், இப்ப கடைசி ரெண்டு மூணு பக்கங்கள், உதாரணத்துக்கு ஒரு ஆங்கில பத்திரிகை, ஹிந்து மாதிரி பத்திரிகை எடுத்துனால ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வரும். இப்படி உங்களுக்கு வந்து ஒரு டெய்லி வர்றதுலயே எந்த பக்கங்கள்ல அரசியல், எந்த பக்கங்கள்ல விளையாட்டு, எந்த பக்கங்கள்ல கட்டுரைகள், எடிட்டோரியல்ங்கிற தலையங்கங்கள், இதெல்லாம் வந்து தொடர்ந்து படிக்கிறவங்களுக்கு தெரியும். இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பத்திரிகையும், இப்ப சில பத்திரிகைகள் அதோட தலையத்துக்காகவே ரொம்ப உங்களுக்கு ஃபேமஸா இருக்கக்கூடியது, இப்படி எல்லாம் உங்களுக்கு சொல்லலாம். இன்னொன்னு, இப்ப நம்ம வந்து பிரிண்ட் மீடியாவா இருந்தது, இப்ப தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து அதுக்கு அபாரமா அபரிமிதமாக வந்து விட்டது. உங்களுக்கு அதற்கு தகுந்தால் போல செய்தித்தாள்களும் செய்தி ஊடகங்களும் தன்னை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. ஏன்னா நீங்க சொன்னப்பட ஆங்கிலத்தில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவான். நம்ம ஃபிட்டாக இருந்தால் தான் நம்ம அந்த போட்டி நிறைந்த உலகில், அது எந்த உலகமாக இருந்தாலும் போட்டி நிறைந்தது, வாய்ப்புகளும் நிறைய இருக்கு, போட்டிகளும் நிறையா இருக்கு. அதே மாதிரி தான் செய்தி ஊடகத்துலையும் உங்களுக்கு வாய்ப்பும் இருக்கு, போட்டியும் இருக்கு. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பருக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு இணையதளம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு தினமலர்னா அவங்களுக்கு ஒரு வெப்பேஜ் இருக்கு, தினமணினு வெப்பேஜ் இருக்கு, தினத்தந்தியான வெப்பேஜ் இருக்கு. அதாவது செய்திகளை இ பேப்பர், இப்போ என்ன கையில் நம்ம புரட்டி படிக்கிற காகித பேப்பர் மட்டும் இல்லை, இ பேப்பர் எலக்ட்ரானிக் பேப்பர் நியூஸ் பேப்பர் வந்துருச்சு. அதற்கு நாம் சந்தா செலுத்தி நாம் எல்லா விதமான நியூஸையும் நம்ம பேப்பராக வாங்காமல் நம்ம மொபைலில் படிச்சுக்கலாம், இல்லை கம்ப்யூட்டரில் படிச்சுக்கலாம், சாவகாசமாக படிச்சுக்கலாம். அதற்கு வசதி வந்து விட்டது. உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு தகவல் பரிமாற்றம், அது அந்த ஒரு ஒரு சில ஜேர்னல்ஸ் அவங்க வந்து வாட்ஸ்அப்பை கூட விட்டு வைக்கவில்லை, வாட்ஸ்அப்பை கூட விட்டு வைக்கவில்லை. குறிப்பாக இணையதளத்தை வந்து இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மற்றும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய செய்தித்தாள்கள் பயன்படுத்திக் கொள்கின்றன. இன்னும் என்னென்னா பல்வேறு இதில் யார் யாரெல்லாம் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இருக்காங்களோ அதில் நிறைய பேர் அவர்களுக்கு என்று ஒரு டிவி சேனல்ஸையும் பல பேர் துவங்கி விட்டார்கள். உதாரணத்திற்கு தினத்தந்தி தந்தி டிவி, உதாரணத்திற்கு நியூஸ் 7 என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் சொல்ல போனால் ஊடகங்களுக்கிடையே போட்டி இருக்கிறது. நிச்சயமாக எந்த துறையிலும் போட்டி இருப்பது போல ஊடகங்களையும் போட்டி இருக்கு. ஆனால் இது ஆரோக்கியமான ஒரு போட்டியாக இருக்க வேண்டும் என்பது, ஏன்னா ஒரு செய்தியை அவசரப்பட்டு தரேன்னு சொல்லிட்டு ஒரு தவறு ஒரு செய்தியை தந்துவிடக்கூடாது. என்ன சொன்ன சொல்றது, நாம் சொல்வது போல வார்த்தைகளை கொட்டி விட்டால் நாம் அள்ள முடியாது, தவறை சரி செய்து கொள்ள முடியாது. பிறகு ஒரு சில சமயம் சில ஊடகங்கள் தவறாக வெளியிட்டு விட்டோம் வருந்துகிறோம் எல்லாம் சொல்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு இடம் கூடாத வண்ணம் ஊடகங்களிடையே ஒரு ஆரோக்கியமான போட்டி நிலவ வேண்டியதுதான் நிச்சயமாக. ஆனால் தனது நடுநிலைமை தவறாமல் ஊடகங்கள் செய்தி வெளியிட வேண்டும்.
செய்தித்தாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இது வந்து ஒரு பயனுள்ள ஒரு தகவல் கொடுக்கக்கூடிய தளமா இருக்கு?
நிச்சயமா சார், செய்தித்தாளோட பயன்கள் வந்து ஒன்றா இரண்டா, தமிழ் பாட்டு மாதிரி ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல. அதாவது இப்ப எப்படி வாழை மரத்தின் ஒவ்வொரு பகுதியும் வந்து மனிதனுக்கு பயன்படுகிறதோ அந்த மாதிரி செய்தித்தாள் எடுத்துக்கங்க. முதல்ல வந்து நாட்டு நடப்பு, உலக நடப்பு, நாட்டு நடப்பு, உலக நடப்பு, ஊர் நடப்பு. நம்ம மாவட்டத்துக்குள்ள நம்ம ஊர்ல உதாரணத்துக்கு நம்ம புதுக்கோட்டையில என்ன நடக்குது அது முதற்கொண்டு, முதல்ல நடப்பு, ஊர் நடப்பு, நாட்டு நடப்பு. பிறகு உங்களுக்கு அறிவியல் சம்பந்தமான செய்திகள், விளையாட்டு சம்பந்தமான செய்திகள், பொழுதுபோக்கு சம்பந்தமான செய்திகள், பல்வேறு உபயோகமான விளம்பரங்கள், மற்றும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பல்வேறு செய்தித்தாள்களும் வந்து அதோட ஒரு இணைப்பு இணைப்பு இதெல்லாம் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு வந்து ஞாயிறுனா வாரமலர்னு ஒரு சப்ளிமெண்ட் வருது, இளைஞர் மலர்னு வருது, பெண்கள் மலர்னு வருது, பக்தி மலர்னு வருது. இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு இணைப்பு இதழையும் இந்த பத்திரிகைகள் தருகின்றன. இவை வந்து ஒரு கூடுதல் செய்திகளை, இப்போ பக்தி யாருக்கு பிடிக்கும் அவங்களுக்கு அந்த செய்தி, இளைஞர்களுக்கு வந்து பொது அறிவு கதைகள், அப்புறம் வந்து வேலைவாய்ப்பு செய்திகள், இதெல்லாம் இளைஞர் மலரில் வருது. பெண்கள் மலர்ல பெண்களுக்கான உங்களுக்கு மருத்துவத்திலிருந்து பெண்கள் பற்றிய கட்டுரைகள், பெண்களுக்கான உரையாடல்கள் எல்லாமே வந்து அதுல வருது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு பத்திரிகையில நான் சொன்னப்பல பொழுதுபோக்கு, விளையாட்டு, பொது அறிவு, வேலைவாய்ப்பு, நாட்டு நடப்பு, ஊர் நடப்பு, உலக நடப்பு, இப்படி எல்லாமே செய்திகளை வெளியிடுவதனால் செய்தித்தாளின் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு வாரமும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் இப்பொழுது கூறியதை போல எல்லா விதத்திலும் பயன். இன்னும் சொல்ல போனால் ஒரு காலகட்டத்தில் நமது முக்கியமான பரீட்சைகள் 10ஆம் கிளாஸ் எழுதிட்டு அல்லது 12ஆவது வகுப்பு எழுதிட்டு அதற்கான உங்களுக்கு ரிசல்ட்டு அதெல்லாம் வந்து பேப்பரில் தானே வெளிவந்தன, வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இப்போ இணையதளத்தில் என்னதான் வந்தால் கூட, இப்போ உதாரணத்துக்கு நான் எல்லாம் பேசும் நான் கூட எனது 10ஆம் வகுப்பு பள்ளி தேர்வு முடிவினை, 12ஆம் வகுப்பு பள்ளி தேர்வு முடிவினை அந்த தினத்தாளில் செய்தித்தாளில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன். அன்னைக்கெல்லாம் செய்தித்தாள் எப்போ வருது எப்போ வருதுன்னு எல்லாரும் ஆவலாக காத்து கொண்டிருப்போம். மாலை முரசு போன்ற இதழ் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அதில் வாங்கிட்டு பேப்பர் எப்போ வருதுன்னு வாங்கிட்டு அதில் ஏ நம்பர் இருக்கா ஓ நம்பர் இருக்கா அப்படி ரொம்ப ஆவலாக பார்ப்போம். அப்படி அந்த மாதிரி வந்து செய்தித்தாள்கள் நம்மளோட வாழ்க்கை வளர்ச்சிக்கு உங்களுக்கு துணை புரியுது. நேற்றும் நமக்கு உதவி செஞ்சிருக்கு, இன்னைக்கும் உதவி செஞ்சு கொண்டிருக்கிறது. எத்தனையோ நவீன தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டாலும் செய்தித்தாள்களுக்கு என்று உரிய இடம் நேற்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது, நாளையும் இருக்கும். எப்படி தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக அடுத்தடுத்த இடங்களுக்கு நாம் நகர்கிறோமோ அது போலவே செய்தித்தாள்களானது எதிர்காலத்திலும் அதற்கு தகுந்தாற் போல் தனது பரிணமித்து தனது பரிமாணத்தை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து மனித குலத்திற்கு சேவையாற்றி வரும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இந்திய நியூஸ் பேப்பர்ஸ் டே செய்தித்தாள் தின வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.
செய்தித்தாள் தினமாக இன்று அதை பற்றிய பல்வேறு தகவல்களையும் அதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்கூறிய அமைச்சர் புதுகை பன்மலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை தேசிய செய்தித்தாள் தினத்தை முன்னிட்டு பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரி ஆங்கிலத்துறை விரிவுரையாளர் திரு டாக்டர் எஸ் கணேசன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை FM 91.2 gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.